Because of his constant engagement in devotional service. This verse especially describes the final destination attained by the unalloyed devotees who serve the Supreme Personality of the Godhead in Bhakti Yoga. Previous verses have mentioned four different kinds of devotees: the distressed, inquisitive, those who seek material gain, and speculative philosophers. Different processes of liberation have also been described: Karma Yoga, Jnana Yoga, and Hatha Yoga. The principles of these yoga systems have some bhakti added, but this verse particularly mentions pure bhakti yoga without any mixture of jnana, karma, or hatha. As indicated by the word ananya cheta, in pure bhakti yoga, the devotee desires nothing but Krishna. A pure devotee does not desire promotion to heavenly planets, nor does he seek oneness with the Brahma Jyoti or salvation or liberation from material entanglement. A pure devotee does not desire anything. In the Chaitanya Charitamrita, the pure devotee is called Vishkama, which means he has no desire for self-interest. Perfect peace belongs to him alone and not to them who strive for personal gain. Whereas a Jnana Yogi, Karma Yogi, or Hatha Yogi has his own selfish interests. A pure devotee has no desire other than to please the Supreme Personality of Godhead. Therefore, the Lord says that for anyone who is unflinchingly devoted to him, he is easy to attain. A pure devotee always engages in devotional service to Krishna in one of his various personal features. Krishna has various plenary expansions and incarnations such as Rama and Narasimha, and a devotee can choose to fix his mind in loving service to any of these transcendental forms of the Supreme Lord. Such a devotee meets with none of the problems that plague the practitioners of other yogas. Bhakti yoga is very simple and pure and easy to perform. One can begin simply by chanting Hare Krishna. The Lord is merciful to all because, as we have already explained, he is especially kind towards those who always serve him without deviation. The Lord helps such devotees in various ways, as stated in the Vedas, Yame Devaisha Vrnute Te Lobhyas Tasyaiva Atma Vrnute Tanuspam. One who is fully surrendered and engaged in devotional service of the Supreme Lord can understand the Supreme Lord as he is, and as is stated in Bhagavad Gita, Vidami Bhuti Yoga Tam. The Lord gives such a devotee sufficient intelligence so that ultimately the devotee can attain him in his spiritual kingdom. The special qualification of the pure devotee is always thinking of Krishna without deviation, without considering the time or place. There should be no impediments. He should be able to carry out his service anywhere and at any time. Some say that a devotee should remain in holy places like Vrindavan or some holy town where the Lord lived. But a pure devotee can live anywhere and create the atmosphere of Vrindavan by his devotional service. It was Sri Chaitanya who told Lord Chaitanya, "Wherever you are, O Lord, there is Vrindavan." As indicated by the word Satatam and Nityasaha, which means always, regularly, every day, a pure devotee constantly remembers Krishna and meditates upon him. These are qualifications of the pure devotee for whom the Lord is most easily attainable. Bhakti Yoga is the system that the Gita recommends above all others. Generally, the Bhakti Yogis are engaged in five different ways. Shanta Bhakta, engaged in devotional service and neutrality. Dasya Bhakta, engaged in devotional service as servant. Sakya Bhakta, engaged as friend. Vatsalya Bhakta engaged his parent, and Madhurya Bhakta engaged his conjugal lover of the Supreme Lord. In any of these ways, the pure devotee is always constantly engaged in the transcendental loving service of the Supreme Lord. You cannot forget the Supreme Lord. And so for him, the Lord is easily attained. A pure devotee cannot forget the Supreme Lord for a moment, and similarly, the Supreme Lord cannot forget his pure devotee for a moment. This is the great blessing of the Krishna conscious process of chanting the Maha Mantra, Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare. Translates, for one who always remembers me without deviation, I am easy to obtain, O son of Pritha, because of his constant engagement in devotional service. So, this chapter is actually about how to remember the Lord. And particularly it deals with passing out of the body at death and remembering the Lord. And Krishna stated, whatever you think of when you die, you attain that. So the example is given in Srimad Bhagavatam that Bharat Maharaj thought of a deer because he was affectionate to a deer, and then he was born as a deer in his next life. Puranjana, he was thinking of his wife, so he became a woman in his next life. So this is what happens to people in the material world when they think of something material because of great attachment. Then they get a body like that. Sometimes it is seen that, of course we don't know how true it is, but they seem to remember the past lifetimes. People are born in the same family because of attachment. They may be born as a grandson or something like that. So this is a rule which applies for getting reborn in the material world. But we should not think that what you think of when you die is something whimsical that happens accidentally. What we think of when we die is something to which we're very attached. That means throughout our life we've been thinking of this, so therefore we think of this when we die because the thought is so strong. So therefore strong attachments in life will lead to next body.
எனவே நாம் இந்த வாழ்க்கையில் கொள்ளும் உறவுகள் பற்றுகள் அவையே நமக்கு மறுபிறவியில் எடுக்கும் சரீரத்தை முடிவு செய்கின்றன.
Similarly, in this lifetime, because of thoughts, we do activities to get things.
அதே மாதிரி இந்த வாழ்க்கையில் நாம் நமது எண்ணங்களின் அடிப்படையிலே செயல்களை செய்கின்றோம்.
So if we think strongly enough about something, then we attain that object. So, of course, it is also seen that the mind is so strong that we can actually move objects with the mind.
மற்றொரு விஷயம் என்னன்னா இந்த மனமானது சக்தி வாய்ந்ததாகும். இந்த மனத்தை கொண்டு நாம் சில பொருட்களை நகர்த்துவதற்கு முடியும் என்று நிரூபிக்கப்பட்டுள்ளது.
So the power of the mind can also be used for a spiritual purpose.
அதே மாதிரி இந்த மனதின் சக்தியை நாம் ஆன்மீகத்தில் முன்னேற்றம் அடைவதற்கும் உபயோகிக்கலாம்.
So if you worship devatas and you think of devatas, then you go to the devata planet.
ஆகவே நாம் வாழ்க்கையில் தேவதைகளை வழிபட்டு தேவதைகளை தியானித்தோமேனால் அவர்களுடைய கிரகங்களுக்கு நாம் செல்ல வாய்ப்பு ஏற்படுகிறது.
If you worship the pitras and absorb yourself in pitras, then you go to the pitras planet.
அதே போன்று பித்ருக்களை வழிபட்டு பித்ருக்களின் நினைவாகவே இருப்போமேனால் பித்ருக்களுடைய கிரகங்களுக்கு செல்லும் வாய்ப்பு நம்மளுக்கு ஏற்படுகிறது.
And if you worship the ghosts, you go to the ghosts.
அதே மாதிரி பூதங்களையும் பிசாதுகளையும் நாம் வழிபட்டால் அவர்களுக்கு இருப்பதற்கு சென்றடைகிறோம்.
And if you worship Lord Brahma, you can go to Brahma Loka.
அதே மாதிரி பிரம்ம தேவனை வணங்கினால் பிரம்ம லோகத்திற்கு செல்லும் வாய்ப்பு ஏற்படுகிறது.
So, in the same way, if you absorb yourself in the Supreme Lord, you go to the Supreme Lord.
எனவே இதே மாதிரியாக நாம் நமது நினைவை பகவானின் மீது நிலைநிறுத்தினால் அவருடைய இருப்பிடத்தை சென்றடைவதற்கு வாய்ப்பு உண்டு.
So that seems natural, but what we absorb ourselves and we go to that place. However, what is extraordinary is that all the other places are material, but when we think of the Supreme Lord and go to the Supreme Lord, that place is spiritual, completely different. So by meditating on all other things, we end up in a material place.
எனவே மற்றவற்றை பற்றி நாம் தியானம் செய்வதனால் நாம் திரும்பவும் இந்த லௌகிக உலகத்திற்கே வருகின்றோம்.
Okay, when we meditate on the Supreme Lord, we go to a spiritual place.
ஆனால் முழுவதும் கடவுள் மீது நாம் தியானம் செய்யும் பொழுது ஆன்மீக உலகத்தை சென்றடைகின்றோம்.
So same mind is used but different results.
ஆகினால் ஒரே மனத்தை உபயோகித்து நாம் வெவ்வேறு பலன்களை பெற வாய்ப்பு உண்டு.
Of course there is conditions on this.
ஆனால் இதற்கு சில நிர்பந்தங்கள் உண்டு.
So yes, we should think of the Lord.
நாம் கடவுளை நினைக்க வேண்டும்.
And according to Bhagavatam, even if we don't think of the Lord favorably, still we get a good result.
ஸ்ரீமத் பாகவதத்தின் அடிப்படையில் பார்ப்போமானால் நாம் பகவானை அனுகூலமான வகையில் சிந்திக்கவில்லை எனினும் நமக்கு சிறந்த பலன்களே கிடைக்கின்றன.
So Bhagavatam says, you think of the Lord, whether you think in hatred or in friendship, still you should think of the Lord.
ஆகவே தான் பாகவதத்தில் கூறப்பட்டுள்ளது, நீங்கள் வெறுத்தாலும் விரும்பினாலும் பகவானையே நினைவுங்கள் என்று.
That of course is not recommending us to be enemies of the Lord, but even the enemies get some good result from thinking of the Lord.
இது நம்மை பகவானது விரோதிகளாக உருவாக்குவதற்காக சொல்லப்பட்டதல்ல, பகவானது விரோதிகளும் நன்மைகளை பெறுகின்றனர், பலன்கள் நல்ல பலன்களை பெறுகின்றனர் என்பதை விளக்குவதற்கே ஆகும்.
So that is a glorification of the mercy of the Lord.
இது பகவானது கருணையை புகழ் பாடும் முறையாகும்.
So if the enemies of the Lord get such a good result, then those who are friendly to the Lord must get a much better result.
எனவே பகவானது விரோதிகளுக்கு இத்தகைய நல்ல நற்கதி கிடைக்கும் பொழுது பகவானது நண்பர்களுக்கும் பக்தர்களுக்கும் இன்னும் மேன்மையான நிலையே கிடைக்கும்.
Even the demon gets very easily what the gyani or the yogi can get only with very great difficulty.
அசுரன் கூட ஞானிகளும் யோகிகளும் சிறந்த தலத்துக்கு பின்னால் கடுமையான முயற்சிக்கு பின்னால் பெறுவதை மிக சுலபமாக பெற்று விடுகின்றனர்.
So one who serves the Lord favorably, then very quickly and very easily he gets much higher results.
எனவே ஒருவர் பகவானுக்கு அனுகூலமான வழியில் சேவை செய்வாரே ஆனால் அவருக்கு மிக மிக மேன்மையான நற்பலன்கள் கிடைக்கின்றன.
So a person who constantly thinks of the Lord and doesn't think of anything else, doesn't divert his mind to anything else, he will get the best result.
எனவே பகவானை ஒருவர் தொடர்ச்சியாக விடாமல் தொடர்ச்சியாக வேறு எதிலும் கவனம் செலுத்தாமல் தொடர்ச்சியாக பகவானை பற்றியே நினைத்துக் கொண்டே இருப்பாரே ஆனால் அவருக்கு நிச்சயமாக மிக மிக மேன்மையான நற்பலன் கிடைக்கின்றது.
However, it is very difficult to think only of the Lord.
எப்படி இருப்பினும் பகவானை மட்டுமே சிந்தித்துக் கொண்டிருப்பது நினைத்துக் கொண்டிருப்பது என்பது சிறிது கடினமான விஷயம்.
In this verse it says, Ananya Cheta, the mind should think of nothing else.
இந்த பதத்தில் அனன்ய சேதா என்று கூறப்பட்டது, அதாவது இந்த மனமானது வேறு எதை பற்றியும் நினைக்காமல் இருக்க வேண்டும் என்பதே.
Of course, when the word ananya is used, it also means with no other desires.
Ananya என்ற வார்த்தைக்கு வேறு எந்த விருப்பமும் இல்லாமல் என்ற பொருளும் படும்.
And without desires for our own enjoyment.
அதாவது சுய நலத்திற்காக, சுய விருப்பத்திற்காக எந்த விதமான ஒரு இன்பத்தையும் அனுபவிக்காமல்.
So people will often ask the question, well, how can we think of something if we don't get any benefit from it? We think of something because we want to get some benefit.
மக்கள் சாதாரணமாக கேள்விகளை கேட்பது சகலம், எந்த விதமான பலனையும் எதிர்பார்க்காமல் நாம் எப்படி ஒரு காரியத்தை செய்வது என்பதாகும்.
So we do karma yoga because we get some material results.
நாம் தர்ம யோகத்தை மேற்கொள்வது நமக்கு சில லௌகிக பலன்கள் கிடைப்பதனால்.
And if we don't get the results, we don't do it.
நம்மளுக்கு அந்த பலன்கள் கிடைக்கவில்லைனா நாம் அந்த நடவடிக்கைகளை செய்ய போவதில்லை.
And we do jnana yoga because we want liberation. If we don't get liberation, we won't do jnana.
ஒருவர் ஞான யோகத்தை மேற்கொள்வது மோட்சத்தை அடைவதற்காக, அந்த மோட்சம் கிடைக்கவில்லையானால் அவர் ஞான யோகத்தை செய்வது அர்த்தமே இல்லை.
So if we do bhakti and we concentrate on the Lord and we don't want liberation and we don't want material results, why would we do it?
அதே மாதிரி பக்தியை செய்து நாம் மோட்சத்தை கேட்கக்கூடாது, விரும்பக்கூடாது, லௌகிக பலன்களை விரும்பக்கூடாது என்றால் அந்த பக்தியை செய்வதன் குறிக்கோள் தான் என்ன?
We do it and we don't get anything.
நாம் பக்தி செய்ததனால் எந்த விதமான பலனும் கிடைக்கலன்னா அதன் பயன் தான் என்ன?
So on the material world says a waste of time. Why we do something if we don't get any result?
லௌகிகவாதிகள் இதை நேரத்தை வீணாக்குவதாக கருதுகிறார்கள். இதற்கு பதிலாக பலன் கிடைக்க கொண்ட வேறு ஏதாவது செயலை செய்யலாமே என்று நினைக்கின்றன.
So the answer is that there is a type of action we do that has no motive.
இதற்கு பதில் என்ன என்றால், நாம் செய்யும் காரியங்களுக்கு எந்த விதமான ஒரு உள் அர்த்தமும் இருக்கக்கூடாது.
So we act out of affection. When we do so, we don't ask for anything.
நாம் செயல்படும் போது அன்பினால் செயல்படும், அன்புக்கு கட்டுப்பட்டு செயல்படும், எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல்.
When that affection is directed towards the Supreme Lord, that is called bhakti.
நம்மளுடைய அன்பானது பகவானுக்கு, பகவானிடம் செலுத்தப்படும் போது அது பக்தி என்று கூறப்படுகிறது.
So when we serve the Lord and we think of the Lord and concentrate on the Lord, that is a type of bhakti.
ஆகவே நாம் பகவானுக்கு சேவை செய்து அவரை பற்றி நினைத்து அவர் மீது தியானம் செய்யும் பொழுது இது பக்தியாக கருதப்படுகிறது.
So the result of course is there is a result.
இதற்கு நிச்சயமாக பலன் என்பது உண்டு.
The devotee gets a result, but his goal is not to get the result.
பக்தர்களுக்கு இதனால் பலன் கிடைக்கின்றது, ஆனால் அந்த பலனை எதிர்பார்த்து பக்தர்கள் சேவை செய்வதில்லை, அவரது குறிக்கோளும் அது இல்லை.
His goal is simply to express his love for the Lord.
அவருடைய பக்தர்களுடைய குறிக்கோள் பகவானுக்கு தன்னுடைய அன்பை தெரியப்படுத்துவது.
So when he expresses himself in this way, the Lord responds in a much stronger way.
இவ்வாறாக பக்தர் தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளும் பொழுது பகவானும் அதற்கு பிரதி உபகாரமாக பலன்களை கொடுக்கின்றார்.
If we have mixed desires, we respond to the Lord, but we also have desires for ourselves, the Lord will not respond so strongly.
நமக்கு கலப்படமான ஒரு ஆசைகள் இருப்பின், பகவானுக்கு சேவை செய்கின்றோம், அதே சமயத்தில் நம்முடைய சுய விருப்பு வெறுப்புகளும் இருப்பின் நமக்கு கிடைக்கும் பலன்கள் மேன்மையானதாக இருக்காது.
Of course, if we have no affection for the Lord, even then, the Lord will respond to some degree.
நமக்கு பகவானிடத்தில் அன்பே இல்லை என்றாலும் பகவான் ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு பரிந்துரை கொடுக்கின்றார்.
And even we have hatred of the Lord responds to that also.
நாம் வெறுத்தாலும், பகவானை வெறுத்தாலும் அதற்கும் அவர் பரிந்துரை
கொடுக்கின்றார். But comparatively, if we see the devotee who is acting with pure bhakti, the Lord will respond much, much more.
ஆனால் ஒப்பிட்டு பார்ப்போமே ஆனால், தூய பக்தி செய்யும் பக்தனுக்கு பகவான் தரும் பிரதிபலங்கள் மிக மிக மேன்மையான.
So by practicing pure bhakti, we will get a much stronger response from the Supreme Lord.
ஆகவே நாம் தூய பக்தியை மேற்கொள்வதன் மூலமாக பகவானிடத்தின்
So therefore, one should have ananya cheta, a very, very pure practice of bhakti. But then here it also says that one should do this, one should think of the Lord, remember the Lord always. So we must have no desires, that should be constant, and we should also be remembering the Lord at all times.
நமக்கு எந்த விதமான சுய விருப்பு வெறுப்புகள் இருக்கக்கூடாது, அதே சமயத்தில் தொடர்ச்சியான பகவானை பற்றி தியானம் செய்து கொண்டிருக்கிறோம்.
So when we have those two conditions, purity and constancy, then the Lord is very quickly, very easily.
இந்த இரண்டு குணாதிசயங்களும் இருக்கின்ற தூய்மை தொடர்ச்சியாக பகவானை நினைவு கொள்ளுதல் இவை இரண்டும் இருக்குமானால் பகவான் வெகு விரைவில் நல்லதொரு பிரதிபலனை நமக்கு தருகிறார்.
So the word yogi is used here.
Then in yogi and vartai upayogapadukkirathu.
Of course there are different types of yogis.
The yogigal palvera vidhamana yogigal ullana.
But literally the word yogi means one who unites.
Arthapoomaga pathu yogi endradhukku inaipavar endradhai appuvaanga.
So what is, how is a devotee a yogi? He unites with the Lord in the sense that he joins the Lord by service.
பக்தன் எவ்வாறு யோகியாக முடியும்? அவர் சேவை செய்வதன் மூலமாக பகவானுடன் இணைகின்றார்.
The Jnana Yogi unites with the Lord by merging into the Brahman.
ஞான யோகியாக பிரம்மனில் ஐக்கியமாவதன் மூலமாக பகவானுடன் இணைகின்றார்.
And the Paramatma Yogi may unite with the Lord by merging into Paramatma.
பரமாத்மா யோகி என்பவர் பரமாத்மாவுடன் ஐக்கியவதன் மூலமாக பகவானுடன் இணைகின்றார்.
So the devotee, the bhakta yogi, unites with the Lord not by merging into him or his effulgence, but by his service and devotion.
பக்தனோ பக்த யோகியோ மகானுக்கு சேவை செய்வதன் மூலமாக அவருடன் இணைகின்றார்.
So this is the goal of the devotee, to continually think of and serve the Lord with pure bhakti.
எனவே ஒரு பக்தரது குறிக்கோள் என்பது தூய்மையாக எவ்விதமான ஒரு சுய விருப்பு விருப்பு இல்லாமல் நித்தியமாக தொடர்ச்சியாக பகவானுக்கு சேவை செய்வதே.
So in the material world the devotee has to struggle to practice.
ஆனால் இந்த லௌகிக உலகத்தில் பக்தர்கள் இதை பழக்கப்படுத்துவதற்கு சிறிது சிரமப்பட வேண்டும்.
We start from a weak position with very little attraction and gradually we have to increase our love for God.
நாம் தொடங்கும் பொழுது நம்மளுடைய பகவானுக்குரிய பற்று மிக மிக வலிமை இழந்ததாக உணர்ந்து தொடர்ச்சியாக பழக்கப்படுத்துவதன் மூலம் படிப்படியாக இந்த வளர்கின்றது.
So there's a competition in the mind.
இந்த மனதில் ஒரு விதமான போட்டி நடந்து கொண்டே இருக்கின்றது.
We see in the case of Bharata, he lost the competition.
பரத மகாராஜாவின் கதையை எடுத்துக்கொண்டால் அவர் அந்த போட்டியில் தோல்வி அடைந்தார்.
He was thinking of the Lord and then gradually he began thinking of the deer instead.
அவர் பகவானின் மீதே தியானம் செய்து கொண்டிருந்தார். ஆனால் ஒரு காலகட்டத்தில் சிறிது சிறிதாக மான்குட்டியின் மீது மனதை செலுத்தார்.
So in the beginning stages we do not constantly think of the Lord, maybe sometimes.
அதனால் ஆரம்ப கட்டத்தில் நம்மால் தொடர்ச்சியாக பகவானை பற்றி நினைத்துக் கொண்டிருக்க முடியவில்லை. சில நேரங்களில் நாம் செய்கின்றோம்.
So if we sometimes think of the Lord, then what do we do the rest of the time?
சிறிது நேரம் மட்டும் பகவானை பற்றி நினைக்கின்றோம், மற்ற நேரங்களில் நாம் என்ன செய்கின்றோம்?
So mind is thinking of something but not the Lord.
இந்த மனதானது வேற எதையோ நினைத்துக் கொண்டிருக்கிறது, பகவானை தவிர வேற எதையோ நினைத்துக் கொண்டிருக்கின்றது.
So all of those thoughts are cause of bondage.
அதனால் இந்த நினைவுகளே, இந்த எண்ணங்களே நம்மை இந்த லௌகிக உலகத்தில் பந்தப்படுத்துகின்றன.
However, the process of bhakti is such that even though most of the time we're not doing bhakti, still that little bit of bhakti gradually increases.
ஆனால் இந்த பக்தியின் விசேஷம் என்னவெனில், நாம் இதை தொடர்ச்சியாக மேற்கொள்ளவில்லையானாலும் ஒரு சிறிதளவே பக்தியை செய்தாலும் அதனால் ஏற்படும் பலன்கள் நமக்கு மிகவும் உபயோகமாக உள்ளன.
So that takes practice.
ஆனால் இதற்கு நாம் பழக்கம் செய்ய வேண்டியது.
So that is why it says nitya saha means daily. We do daily practice, then gradually the portion thinking of Krishna increases and increases.
Nitya saha ஆகவே இதை நாம் நித்தியம் அன்றாடம் பழக்கம் செய்வதன் மூலமாக பகவானது எண்ணங்களும் அவரது நினைவும் நமது மனதில் ஆழ்ந்து
நிலைக்கின்றன. So as it increases more and more, then the portion that thinks of Maya becomes less and less.
பகவானது எண்ணங்கள் நமது மனதில் நிறைவு பெற பெற அதிகமாக மாயின் அதாவது லௌகிக உலகத்தின் பற்றிய எண்ணங்கள் குறைந்து கொண்டே வருகின்றன.
Why? Because, as I said, the thinking of Krishna should be ananya chaita. That is, not thinking of any other desire except the Lord.
ஏன் அப்படின்றால் பகவானை பற்றி நினைக்கும் பொழுது நமக்கு வேறுவிதமான சுய விருப்பு வெறுப்புகள் இருக்கக்கூடாது. தொடர்ச்சியாக அவருக்கு எண்ணம் இருக்க வேண்டும்.
That excludes all Maya.
இதனால் இதில் மாயா என்பதற்கு இடமே இல்லை.
So by practicing gradually we get to the stage where we are most of the time thinking of the Lord.
ஆகினால் நாம் முயற்சி செய்து படிப்படியாக முயற்சி செய்வோமேயானால் பெரும்பாலான காலகட்டங்கள் நாம் பகவானை பற்றி நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலை ஏற்படுகின்றது.
And that means very little portion thinking of Maya.
அதாவது நாம் சிறிது நேரமே மாயை பற்றி அல்லது லௌகிகத்தை பற்றி நினைக்கின்றோம்.
And then when we reach the stage where we always think of the Lord and no Maya, that is perfection.
இதையும் கடந்து நாம் எப்பொழுதும் தொடர்ச்சியாக நித்தியம் பகவானை பற்றியே நினைத்துக் கொண்டிருக்கும் நிலையை அடையும் பொழுது நான் ஆன்மீகத்தை அடைகிறேன்.
So that is the stage where we actually attain the Lord.
அந்த பூர்ணத்துவமான நிலையிலேயே நாம் பகவானை அடைகிறோம்.
So we start in a weak state, but by the practice, eventually we end up where we have constant thinking of the Supreme Lord.
நாம் வலிமை இழந்த ஒரு நிலையிலிருந்து ஆரம்பித்தாலும் தொடர்ச்சியாக பழக்கப்படுத்துவதன் மூலமாக பகவானையே என்றென்றும் சமசம் நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையை பூர்ணத்துவமான நிலையை அடைவதற்கு வாய்ப்பு உண்டு.
So as we progress, the bhakti becomes stronger.
நாம் முன்னேற பக்தி வலிமை வாய்ந்ததாக மாறுகின்றது.
And consequently, the Lord's mercy becomes stronger.
அதே மாதிரி பகவானது கருணையும் வலிமை உள்ளதாக மாறுகின்றது.
So therefore, the advancement becomes quicker and quicker as one progresses.
எனவே இது படிப்படியாக முன்னேற ஒருவரது முன்னேற்றம் வேகமடைகிறது.
So this process therefore is much easier than the process of yoga or jnana or karma.
எனவே தான் இந்த யோக முறையானது ஞான யோகம் அல்லது அஷ்டாங்க யோகத்தை விட கர்ம யோகத்தை விட சிறந்ததா.
And as said here, we simply use the mind.
நாம் உபயோகிக்க வேண்டியதெல்லாம் நமது மனதை மட்டுமே.
We don't have to use anything else.
வேறெதையும் நாம் உபயோகிக்க வேண்டிய அவசியம் இல்லை.
It does not require wealth, it does not require anything.
செல்வம் தேவையில்லை, வேறெதும் தேவையில்லை.
We can do the whole process of bhakti using the mind.
மனதை மட்டும் உபயோகித்து நாம் பக்தியை பழக்க முடியும்.
However, our acharyas have recommended that in the age of Kali, the best process is Nam Sankirtan.
எப்படி இருக்கணும் நமது ஆச்சாரியர்கள் கலியுகத்துக்கு உகந்த தர்மம் ஹரிநாம சங்கீர்த்தனம்.
So we can attain the state of always thinking of the Lord by chanting the name of the Lord.
எனவே நாம் நித்தியம் சம்சம் பகவானை நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த நிலையை அடைவதற்கு ஹரிநாமத்தை மேற்கொள்வதே வழியாகும்.
So this becomes an easier way of accomplishing this steady mind.
எனவே இந்த நிலையான ஒரு புத்தியை பெறுவதற்கு இது ஒரு சுலபமான வழியாக அமைகின்றது.
This the process of attaining a steady mind is the seventh stage in Ashtanga Yoga.
அஷ்டாங்க யோகத்தில் நிலையான மனதை பெறுவது என்பது ஏழாவது கட்டமாக ஏற்படுகின்ற ஒரு.
So this is achieved in bhakti by starting with chanting the name of the Lord.
ஆனால் இதே நிலையை நாம் அடைவதற்கு பக்தி யோகத்தில் பகவானது நாமங்களை ஜபம் செய்ய ஆரம்பித்தாலே போதுமானது.
And by sincerely practicing this, we will attain the stage of constant meditation on the Lord.
நாம் இதை கவனத்துடன் பழக்கப்படுத்துவோமானால் தொடர்ச்சியாக பகவானை பற்றியே நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையை அடைவதற்கு வாய்ப்பு உண்டு.
ஹரே கிருஷ்ணா. ஏதாவது சந்தேகம் கேள்விகள் விளக்கம் கேட்கலாம்.
கேள்வி என்னவெனில், கிருஷ்ணர் ஏன் தன்னை மூன்று விதமாக விரிவுபடுத்திக் கொள்கின்றார்? பிரம்மன், பரமாத்மா, பகவான். Why does Krishna explain himself in three parts? Brahman, Paramatma, and Bhagavan.
Well, Krishna is all merciful, so he responds to people's desires.
Bhagavan மிகவும் கருணை வாய்ந்தவர், ஆனால் அவர் மக்களது விருப்பங்களுக்கு
some people desire a very distant relationship with God.
சிலர் பகவானிடம் தொடர்பு கொள்வதை மிக தூரத்திலிருந்து தொடர்பு கொள்ள நினைக்கின்றனர்.
So the most distant relationship is realization of Brahman.
இந்த தூரத்து உறவானது பிரம்மனை உணர்வதாகும்.
Some people desire a slightly closer relationship, so that is realization of Paramatma.
சிலர் சிறிது நெருங்கிய உறவு கொள்ள முயல்கின்றனர், இதுவே பரமாத்மா என்ற முறையில் நம்மளுக்கு
வெளிப்படுத்தப்படுகிறது. Those who desire intimate relationship, they realize Bhagavan.
சில பேர் மிக நெருங்கிய உறவு கொள்ள விரும்புகின்றனர், அவர்களுக்காக ஏற்படுத்தப்படுவது பகவான் என்ற விரிவாகும்.
Well, Bharat Maharaj is a special case arranged by the Lord because he had attained the state of Bhava, which is very high. In most cases, animal forms will gradually advance, not suddenly. It takes many, many births.
பிரபு கேட்ட கேள்வியானது, நீங்கள் பரத மகாராஜின் உதாரணத்தை கூறினீர்கள், இதில் பரத மகாராஜ பக்தியில் முன்னேறி பிறகு மான் சரீரத்தை பெற்று பிறகு மறுபடியும் மனித சரீரத்தை பெற்று முன்னேறினார். ஆக இன்றைய நிலையில் நமக்கு இடையில் இருக்கும் பல்வேறு மிருகங்களின் நிலை என்ன, கதி என்ன என்பதாகவும் கேள்வி. அதற்கு குரு மகாராஜ் அவர்கள் கூறியிருக்கும், பரத மகாராஜாவது ஒரு பிரத்யேகமான ஒரு நிலை, பகவானது கருணையினால் ஏற்பட்ட நிலை. ஆனால் உண்மையில் சாதாரணமாக மிருகங்களானவை படிப்படியாகவே ஆன்மீக முன்னேற்றம் அடைகின்றன. ஆகையினால் பற்பல பிறவிகளுக்கு பிறகு அவை மனித பிறவி பெறுவதற்கு வாய்ப்பு உண்டு. ஹரே கிருஷ்ணா. Today's prasadam has been sponsored by Mr. Sudhir Nair and family. If Mr. Sudhir Nair is here, he can come forward and take prasadam from Guru Maharaj. Hare Krishna, Mr. Sudhir Nair. Anyone from his family? Mr. Sudhir Nair or his family members? Hey, he's not here, maybe. Let's see, of course. And, there will be a Julan Yatra till the 5th, that is the Balaram Jayanti day, in the evenings between 7 p.m. and 7:40 p.m. Of course, today there will be Julan Yatra after the Rajbhog Aarti. And the Balaram Jayanti will be celebrated on the 5th of August between 5:30 p.m. and 8:30 p.m. Devotees have the valuable opportunity of sponsoring prasadam and other Abhishekam materials for the daily's pleasure, for the Lord's pleasure. So we request those who want to sponsor or serve the Lord can kindly contact Shyam Sundar Das in the reception. And the Janmashtami will be celebrated on the 14th of August.
and there will be talasabhishekam, like for the benefit of the devotees, and those who want to take part in this talasabhishekam can approach Shyam Sundar Das in the reception counter. There are two talasams, one the silver coated one and the other gold plated one. The silver coated one will be 3,500 rupees, and the gold plated one will be 6,500 rupees. So we request the devotees to utilize this opportunity to do some devotional service and advance in the spiritual life. Hare Krishna.
Jai Shri Shri Bhagavad Gita Prabhasaram ki
Jai
Shri Swaminath Manmadhas ki
Jai
Shri Vengeshe Shri Bhaktivedanta Samshar Prabhupada ki
Jai
My good friend.